நான் வரலாம் திங்க மாட்டாளே அப்படி தீ திங்கும் போது ஒரு ஒரு துண்டு போட்டு தண்ணி கேப்பாள் ஐஸ் வாட்டர் கேப்பாளே எப்படிதான் போறாளோ என்ன அவளுக்கு பாவம். அதெல்லாம் பின்னை தேடி போறான். போனா ஒவ்வொருத்தரா கேட்டு போற ஐயாமா, ஐயா நீங்க காட்டுல போறீங்களே, என் பொண்ணு ஒரு ஒரு பையனும் ஒரு கல்லக்கை சிவப்பா இருப்பானாமல்ல, அவனோட போனதை பாத்தீங்களா, நீ ஒண்ணமா எத்தனையோ ஜோடி போகுது, நாங்க உங்க ஜோடி எங்க பாக்குறதுன்னு. ஒரு முனிவர் வந்த பார்த்தேன், இந்த அம்மா கேட்டா ஆரங்கமா, அம்மா நீங்க ஒரு பொண்ணு, உங்க பொண்ணு அந்த மாதிரி ஏதாவது யாரா கணவன் போயிருக்கா, காதலோட போயிருக்கான? ஆமாங்க, நான் வளர்த்த பொண்ணு போயிட்டேன். சீர்கடு வெண்முத்தம் அணிபவர் கல்லதை நீருளே பிறப்பினும் நீர்க்க வைதாமியன் செய்யும். கழிப்புகை, இது கழிப்பு சங்கலிக்கத்துல வந்து கழிப்புகள். தண்ணியில இருக்குமா முத்து? ஆமா, தண்ணியிலதான் தோன்றது, எல்லாம் தோன்றது, நல்ல முத்து ஆயிட்டது, முழுமையா ஆயிட்டது. அப்படியே தண்ணி குள்ளத்துக்கு தோன்னா கூட தண்ணிக்கு என்னமா பிரயோஜனம்? அந்த முத்துனால பிரயோஜனம் உண்டாங்க இல்ல? இப்ப நீ யாருக்கு பிரயோஜனம்? அதை எடுத்து பயன்படுத்தவங்களுக்கு தான் பயன்படும். அது போல தாமா ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துல பிறந்ததுன்னா அந்த குடும்பத்தில இருந்து என்ன பண்றது? ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டாதானே, அதனால வாழ்க்கப்பட்டு போச்சு, கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கும். வாங்க நீங்க போலாம். அவங்க ஒரு அழைச்சி கழிப்புகை பாட்டு, சீர்கழு வெண்முத்தம் அணிபவர் தல்லதை நீருளே பிறப்பினும் நீர்க்கவைதாம் என் செய்யும். தேருங்கால் நுண்மகள் நுமக்கு மாங்கனையளி. அதனாலதான் இப்பதான் தெரியணும் திருவள்ளுவர் ஏன் புதல்வர் பேருன்னு பாடினாரே தவிர அதுல பெண்ணை பத்தி ஏன் சொல்லல, மக்கட்பேர்ல ஏன் பெண்ணை பத்தி சொல்லல? தன் மகன் தாந்தோன கேட்ட தாய், மகன் தந்தை காற்று உதவின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு பொண்ணை பத்தி பேசவே இல்லையே. எங்கால் பட்டிமன்றம் போட்டிருக்கான். திருவள்ளுவர் பெண் பாவாலை குறைத்து பேசினோம், ஏன் மக்கட்பேர்ல பெண்ணையே சொல்லலன்னு? ஏழு ஏழு ஜென்மத்துக்கு விட மாட்டானு, இலக்கியத்தை படி தொலைச்சாதானே. ஏன்? இதனாலதான். பெண்ணு ஒரு குடும்பத்துல பிறந்தா கூட அந்த பெண் எது, அது அந்த காலத்துல 11 வயசு 10 மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த காலம், 11 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்த காலம். அந்த குடும்பத்துல பிறக்கும் வளருமே தவிர அதனுடைய பயன் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? கணவனுக்கு. அதனால இங்க விட்டேன். அதனால பெண்பால் மேல ஒண்ணு, அதுக்கு ஒண்ணு அவருக்கு மாசம் அருவில்ல. பெண்ணில் பெருந்தக்கை ஆவுல என்று பேசியவர் திருவள்ளுவர். அது மாதிரி ஆணில் பெருந்தக்கை ஆவுலன்னு பேசலையே, பேசினாரா? பெண்ணில் பெருந்தக்கையாவுல என்று பேசினாரே தவிர ஆணில் பெருந்தக்கையாவுல 40 மாதிரி பெண்ணெல்லாம் தாழ்த்தி கழித்தான் இல்ல, பெண்ணினுடைய பங்கு பெற்றோர் பால் விட கொண்டவனிடத்துலதான் அதிகம் என்பது கருதி மக்கள் பேச அதிகமா பேசணும். திருவள்ளுவர் பெண் பாலுக்கு துரோகம் செஞ்ச என்ன பாடுபடுது திருக்குறள்? முருகா முருகா நீதான் கேட்கணும் போட்டும். எனவே இது இந்த நவரத்தனம், அதுக்காக என்ன சொல்றேன், தண்ணீர்ல பிறக்கிறதா அது, இன்னும் ஒரே ஒரு குறிப்பு அதுக்காக சொல்றேன். இப்ப நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் திருக்குறள் இருக்கு. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தானல்காதாகிவிடும். நாங்க ஏன் பரிமையலுகிற மற்ற ஒரே ஆசிரியர் விரும்புறோம்னு கேட்டா, இதுக்கு முதல்ல நீங்க உரை செய்யுங்க, உங்க அறிவை காட்டுங்க. உங்களுக்கு மேல நான் சொல்ல போற அறிவு இருந்ததுன்னா பரிமையலன்னு பெரியவன் வச்சுங்க, இல்லைன்னா அவன் தூக்கி நானே கீழே வச்சுடுறேன். என்ன எழுதுங்க? நான் என்ன எழுதுவேன்? நெடுங்கடலும் வங்காள விரிவுல இந்து மகாசமுத்திரமே இருந்தால் பரப்பதியம் இந்து மகாசமுத்திரமானாலும் சரி, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் என்ன ஒரு எழுதுங்க, தன் தன்மை நின்றும் குன்றும், என்ன தன்மை நின்று குன்றும், தண்ணீர் குறையும். எப்படி இருந்தா தடிந்து எழுதி தானல்காதாகிவிடும். அந்த நீரை முகந்து கொண்டிருந்த மேகம் மீண்டும் அந்த கடல்ல மழையா பொடியாகிவிட்டால் அந்த கடல் கூட தன் நிலைமையில இருந்து கீழே போயிடும், தண்ணீர் வற்றும் அப்படின்னு. அவ்வளவுதான். தண்ணீர் என்பதற்கு என்ன, தனது தன்மை தீக்கொள்ட்டு தண்ணி குன்றும். கடல் கூட கடல நீர் தான் எடுத்துக்கிட்டு போகுது மேகங்கள், மீண்டு கடல்ல தண்ணி அந்த பெய்யலன்னு சொன்ன அந்த மழை பொழியிலன்னா கடலும் கூட தண்ணீர் குன்றும். எனவே தண்ணீர் குறையும் எழுதும் உரையாசிரியர்கள். தண்ணீர் மட்டும்தானாப்பா குறையும், அப்பதான் யோசனை வருது. தண்ணீர் மட்டுமா குறையும்? அப்பதான் பார்த்தோம் பரிமையெல்லாம் பார்த்தோம். அதில் தோன்றுகின்ற பொருள்களும் அந்த நீர் வாழ் உயிர்களும் கெடும். எது கடல்ல இருக்கிற இதுல மழை பெய்யலன்னு சொன்னா கடலில் வாழ்கின்ற முதலைகளோ அல்லது மற்ற சுறாமீன்களோ அந்த மற்ற உயிரினங்களோ அந்த உயிரினங்களும் கெடும். அதிலிருந்து தோன்றுகின்ற மணிகள் முதலியனவும் கெடும் என்று சொன்ன. நீர்வாழ் உயிர்கள் தோன்றாமையும் மணி முதலாயின படாமையுமான் அவன் தமிழ், அவன் தமிழ், அவன் தமிழ். அது படாமின்னா தோன்றாமீனம். எனவே கடல்ல தண்ணி வந்து மழை பெய்யலன்னு சொன்னா அந்த கடல்ல வாழுகிற உயிர்களும் வாழாது, அங்க தோன்ற வேண்டிய நவரத்தனங்களும் தோன்றா. அப்ப தண்ணீர்மை குண்டு என்பதற்கு தண்ணி மட்டும் குறையும் எழுதிய பிரயோஜனம் இல்ல, இவை எழுதணும். இது இந்த ஆள் எழுதினர் பரிமையினர், இன்னொரு ஆள் எழுதினர். இங்க நுண்மாமல் பாருங்க மாதிரி ஒரே சொன்னா என்னமோ உட்காந்துட்டு நீங்க உட்காந்து, அதனாலதான் ஒரே எல்லாம் மண்ணும் ஒரு அபத்தமா போகுது. இந்த உண்ணுக்கு அவன் ஒரே எழுதணும் சொன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு, கடல்ல போய் முத்து குளிப்பொருளை பார்த்து ஐயா இங்க வாங்க நீங்க முத்து எத்தனை, நாங்க தலைமுறை தலைமுறையா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த முத்து எத்தனை வகைப்படும் என்ன சரி இதெல்லாம் சரி, இந்த முத்து எப்பங்க தோன்றும் அதுங்களா, இந்த சிப்பியில வைகாசி மாதத்துல அமரப்பட்சத்துல மழை பெய்யணுங்க அப்பதான் இதெல்லாம் தோணும் அப்படிங்களா, அதை எழுதுனா வந்து அதை எழுதுனா வந்து நீங்க கடல்ல மழை பெய்யாவிட்டால் அந்த நீர் வாழ் உயிர்கள் வாழா மணி முதல் என தோன்றான்னு பரிமாணம் எழுதினா. படிக்கணும் தானே பழைய உரைகள் தான், அதனாலதான் பழைய உரையில கட்டி மாறடிச்சுட்டு அல்லவா, இந்த உரையெல்லாம் ஒரு குழி கூட மதிக்கிறதும் இல்லை, ஏன்னா இதை விட நீங்க ஒரு தாத்தா நீங்க எழுதவும் இல்ல, அதை படிக்கவும் நாங்க வேண்டிய அவசியம் இல்ல. பாயா சென்று போறோம் எழுதுறார். பழைய உரை, ஆழமும் அகலமும் அளவிடற்கரிய சமுத்திரமும் பெருமை குறையும். அது எப்படி என்றால், சமுத்திரத்திற்கு பெருமை பவழமும் மற்ற நவமணிகளும் தோன்றுவது, முத்தும் பவழமும் தோன்றுவதுதான் கடலுக்கு இருக்கிற பெருமையே சரிங்களா. எப்படினர், வைகாசியில் ஞாயிற்றுக்கிழமையில் மழை பெய்யின் முத்து கருவயிருக்கும். வைகாசி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்யா கடல்ல அன்னைக்கு பல முத்துகள் அப்படி கருவாகும். இந்த ஞானத்தை எங்க போய் கற்றுக்கணும், நெடுங்கடலும் தண்ணீர் குண்டும் என்ற திருக்குறள் உரையெழுத போனா யோகியதையா தூத்துக்குடியில போய் முத்துக்குழி பொருளத்துல அது வயசானவங்க கிட்ட, ஐயா இந்த முத்தெல்லாம் அடுக்கிறீங்களே இது எப்படி தோணும் என்ன செய்யணும்னு கேட்டா, அது என்ன பாருங்க இந்த வைகாசி மாதத்துல ஞாயிற்று அவன் தெரியும் அவங்க, ஏன்னா அவங்க பயிற்சி அப்படி புரியுது, அவங்க கிட்ட போய் எழுதணும் இந்த கருத்தை. இது இந்த காலத்து உரையில இருக்க இருந்தாலும் காப்பீடு நடத்தும் அவங்க ஆண்டு போட வேண்டியதான் அல்லவா. ஆமா, ஐப்பசி மாதத்து பூர்வபட்சத்துல மழை பெய்தா பவழம் தோன்றும், பவழம் தோன்றும். இப்படி எல்லாம் முறைகள் இருக்கு திருக்குறளுக்கு, பத்து பேர்ல அஞ்சு ஆறு பேர் கூட இருக்கு, அதை விட ஒரு தாத்தா எழுத முடியாது, எழுத தேவையும் இல்லை, நாங்க எல்லாம் படிக்க வேண்டியது. எனவேதான் நெடுங்கடலும் தண்ணீரை குன்றும் தடிந்தடிலே தானல்காத ஆகிவிடும். ஆகவே எந்த நாளில் கடலில் எந்த மாதிரி மழை பெய்த அன்று அந்த பவழமோ முத்தோ தோன்றும் என்ற அறிவு தமிழகத்தில் இருந்தது. அதையெல்லாம் கருதி எங்கள் திருவள்ளுவர் தண்ணீர்மை குன்றும் என்றார். அது உரைகள், அது உரை, அது ஆழமான உரை. எனவே எல்லாருக்கும் நான் சொன்னது என்ன, அப்ப முத்துப்பாடம் நவரத்தனம் தோணும்னு சொன்னா மண்ணிலையும் கடலையும் தான் தோன்றும்னு சொல்றோம். ஆனால் பிராண வழக்கில் இந்த வளன் என்ற அசுரன் தன் உடம்பு இறந்தாலும் அது நவரத்தனமாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அதனால் தோன்றியது என்று அந்த வணிகர் சொன்னார் என்று பரிஞ்சது முதல் தொழிலாளர்கள் இருக்கு. இது ஒரு பக்கத்துல போட்டுங்க, அறிவியல் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், இது பக்கம் ஆன்மீகத்துல இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும் அல்லவா, இது எது வழிவுடையதெல்லாம் நம்ம போவானோ அதுக்காக தான் இவ்வளவு சொன்னேன். எனவே இப்படி நவரத்தங்கள் தோன்றின. சரி, இன்னும் சில செய்தி சொல்ற, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா ரொம்ப அருமை, இது நம்ம எங்க நம்ம இவங்க தட்சிணாமூர்த்தி போயிட்டாங்களா, என்ன பண்ணி தொலைகிறது காலத்துக்கிட்ட ஜாதிங்கிறது ஒன்று வந்து தொலைஞ்சு போச்சு நாட்டில் அல்லவா, அதை நாங்கள் வேணும்னு சொல்லலை, ஆனால் வந்துட்டதுங்கிறத மறுக்கப்படாது, நாங்களாம் மறுக்க மாட்டோம். ஏன், மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்னு ஒரு திருக்குறள் இருக்குது. மேல இருக்குன்னு நாலாவது மண்டியில் இருக்குன்னு அர்த்தமா, நாலாவது மண்டியில் இருக்குன்னு அர்த்தமா, அதுக்கு பாடா போன ஜாதியில மேலிருந்தும் மேலிருந்து மேலல்லார் மேலல்லவர் தான், கீழிருந்தும் கீழே அதுக்கெல்லாம் ஜாதி தான், வேற ஒன்றும் வழியே கிடையாது, வழியே கிடையாது. என்னைக்கு வந்து தொலைஞ்சு போச்சது, ஆனா தொல்லாப்பிரி காலத்திலே வந்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு இடைச்சிருக்கணும் படல, நாங்கள் அதெல்லாம் கருத்தில் வேறுபடுத்தவர்கள்தான். சுதந்திர பாடல் எழுதியிருக்கார் தொல்லாப்பிரத்தில் இடைச்சிருக்கணும், சுதந்திர பாடல் எழுதியிருக்காரு. இந்த ஜாதி ஈதி வர்றதெல்லாம் இதெல்லாம் பின்னால வந்ததுன்னு, வேணா தொல்லாப்பிரத்திலிருந்து எடுத்துக்கிடுவோம். இதுக்கு என்ன வர சொல்றீங்க திருக்குறளுக்கு, மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் திருக்குறள். இந்த மேல் கீழுக்கிறதுக்கு என்னது, தனமரத்துல மேல இருந்தாலும் அர்த்தமா அல்லது நாலாவது மடியில் இருந்தாலும் அர்த்தமா, ரெண்டும் அன்று. பாடா போன ஜாதியில மேல் ஜாதியா பிறந்தும் மேலல்ல, கீழ் ஜாதியா பிறந்தாலும் கீழல்ல தான் அர்த்தம். அதை நான் வேண்டுல, ஆனா இருந்து தொலைஞ்சதுங்கிறத ஒத்துக்கணும். வேற வழி இன்னொரு குரல் இன்னொரு புறநானூறு சொல்லட்டுமா, இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சும்மா தப்பு அடிச்சு அடிச்சுட்டு போயிட மாட்டது. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கற்படுமே, தங்கலைக்கும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் நாற்பால் என்னது நான்கு பால் ஆண்பால் பெண்பால நான்கு ஜாதின்னு இருக்கும். கீழ்பால் ஒருவன் கட்டில் கீழ் இருக்கிற ஒருத்த படிச்சான்னா மேற்பால் ஒருவன் அவன் கட்படுமே மேல் ஜாதி பெயரும் கீழதான் காரணம் புறநானூர் பக்கா புறநானூர் இந்த பாலாப்போன ஜாதியும் அந்த வேற்றுமையும் ரொம்ப காலத்து முன்ன வந்து தொலைஞ்சிடும். ஆனா ஜாதி கருதி நம்ம உயர்வு கொடுக்கல. ஏன் நல்ல ஒரு நந்தனார் மரபுல தோன்றிய ஒருத்தன் அருமையா படிச்சான்னா மேல இருக்கிற ஒரு ஆள் தில்லை வாழ்ந்தனால தான் சரி செட்டாவும் கீழே உட்காரா அப்படின்ட்டு வேண்டியதான் அவனை தூக்கிதான் மேல வரும் சரிங்களா. அது வச்சமே தவிர ஆனா அந்த மேல் கீழுங்கிறது தனியும் தொலைஞ்சிருக்குது இல்லைன்னு அந்த பாட்டு வந்திருக்காதே புறநானூர் வந்திருக்காதே புறநானூர் வாச்ச இதெல்லாம் சும்மா இதா பக்காப்பகாம பேசக்கூடாது கொஞ்சம் யோசிக்கணும் அதனால அது போட்டோம். எனவே இந்த நவரத்தனத்துல நாலு ஜாதி பிரிச்சிருக்கான அதுக்காக சொல்ல ஒண்ணு நவரத்தனத்துல நாலு ஜாதி அது யாரும் யாரும் கேட்டிருக்காரு இந்த வைரம் முத்து இதெல்லாம் அந்தனர் ஜாதியா வைரமும் முத்தும் பவளம் மாணிக்கம் ரெண்டும் அரசரம் புருடராகம் வைடூரியம் கோமேதகம் இது மூணு வணிகரம் நீலமும் மரகதமும் வேளாளரம் வேளாளரும் எழுதல சுந்தரம் எழுதிச்சிருக்கேன். இப்படி நவரத்தனங்களிலே இனங்கள் பிரித்திருக்கிறார்கள் அது படிஞ்சு சொல்றாரு காதல போட்டு வைங்க அல்லவா அதுக்காக சந்தர்ப்பம் எங்க வரப்போகுது மாணிக்க சந்தர்ப்பம் சிந்திக்க போறமா குருமூர்த்தியுடைய திருவள்ள இருக்குது என்னால சொல்றோம் இது நல்லது கெட்டது அப்புறம் ஆராய்ச்சிக்கும் ஆனா இப்படி ஒரு கருத்து இருக்கிறதே அதுல இன்னொன்னு சொல்றாரு பாருங்க பாருங்க இதெல்லாம் நீங்க இப்ப என்ன சரி தப்புங்கிறத நீங்க இப்ப சொல்லக்கூடாது. நீங்க நவரத்தன வியாபாரி நவரத்தன பழகிறவங்க கிட்ட போய் கேட்டு ஐயா இப்படி எல்லாம் உண்டுங்களா கேட்கணும். நீங்க இன்னைக்கு நம்ம முடிவு பண்றதல்ல இது கேட்கணும் இதெல்லாம் கூட இப்படி சொல்லுவீங்களா நல்ல பழமையான ஆளா இருக்கணும் வழிபடியா. அப்புறம் ஐயா இந்த நவரத்தனங்களை பரிசோதனை பண்ணணும்னா என்னைக்கு பண்ணணும்னு இருக்கு பாருங்க பரிசோதனை பண்ணணும்னா அதாவது இது மரகம் தானா இது பச்சைதானான்னு நீ பண்ணும்னா அதுக்கு நாள் குறிப்பிட்டிருக்காங்க. அடாடாடா ஞாயிற்றுக்கிழமையில பதுமராகமும் கோமேதகமும் அதுதான் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது உண்மையா பதுமராகம் தானா கோமேதகம் தானா ஞாயிற்றுக்கிழமை தான் அதுக்கு உரிய நாளா என்னமோ தெரியல ஏதோ ஒரு தேய்வு இருக்கு அது என்னன்னு தெரியல அல்லவா. திங்கக்கிழமை என்ன முத்து வைடூரியம் இந்த ரெண்டையும் பரிசோதனை பண்ணணும்னா திங்கக்கிழமை தான் செய்யலாமா நமக்கெல்லாம் அந்த கலையே தெரியல சொல்றதான் தெரியல. செவ்வாய்க்கிழமை என்ன பவளம் தான் செய்யலாமா பரிசோதனை பண்ணி பார்க்கலாமா செவ்வாய் புதன்கிழமை பச்சை மரகதம் அதுதான் பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். வியாழக்கிழமையா இருந்தா புருடராகம் வெள்ளிக்கிழமையா இருந்தா வைரம் சனிக்கிழமையா இருந்தா நீலம் இந்த நாள்ல தான் நீங்க இந்த நரத்திரங்களை நீங்க பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் குறைச்சி பறைக்கலாம் மற்ற பார்க்கலாம் இப்படியா ஒரு நீதி இருக்கு இதெல்லாம் பித்துவழித்தனம் சொல்றதுக்கு இல்ல யோசிச்சு பார்க்கணும் வரவரக்க வேண்டாம் வரவரக்கண்டு ஆராய் மனமே அல்ல அப்படிதான் இதெல்லாம் இருக்கிறது பள்ளி திருவிழா கோணத்துல ஒரு பக்கம் ஆன்மீகம் போக்குவரத்து எல்லாம் இருக்கு இது மாதிரி மாணிக்க நிறுத்தப்பட்டதுல இதெல்லாம் போய் சொல்றாரு பரிசோதனை பண்றாங்க பாருங்க. இனிமே ஒன்றே ஒண்ணு இந்த ஒன்பது நவரத்தனங்களில எது வந்து நீங்க தகுதி இல்லாதுன்னு சொல்லணும் தெரியுமா எது எப்படி இருந்தா தகுதி இல்லாதுன்னு சொல்லணும் குற்றம் உடைய நவரத்தனா புள்ளி இருக்கக்கூடாது புள்ளி விழுந்தது அது மரகதமா இருந்தாலும் பச்சையாக இருந்தாலும் தூக்கிக்க வேண்டியதான் அல்லது கீற்று ஒரு கீரல் விட்டு வச்சுக்க ஒரு கீரல் ஏதாவது அதுவும் தகுதி இல்லாது தட்டி பார்த்தா ஒரு ஒலி கேட்குமா அந்த ஒலி இல்லைன்னா அதுவும் தூக்கி எஞ்சிட வேண்டியதான். எனவே நவரத்தனங்களில் இந்த குற்றமெல்லாம் நீக்கணும் இந்த குற்றமுடைய மணிகளை அணிந்தா பல தீங்கு வரும் இந்த குற்றம் இல்லாத மணிகளை அணிந்தா ரொம்ப நல்லது வரும். இப்ப கூட நீங்க இந்த வந்து ஜாதகம் பாக்குறவங்க சொல்றாங்களே ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி இது கொஞ்சம் இருக்குன்னா நீங்க நவரத்தனம் போட்டுங்க உங்களுக்கு ஒண்ணு வராது அப்படின்னு சொல்றாங்களே நவகிரகத்துக்கும் நவரத்தனத்துக்கு என்ன சம்பந்தம் என்னமோ சம்பந்தம் நமக்கு தெரியல பல பேர் போட்டிருக்காங்க கஷ்டப்பட்டு போறோம் நவரத்தனம் போடணும் லேசில் இல்ல இல்ல நல்ல கல்லா பார்த்து போனியா போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் திசை ஒண்ணும் பண்ணாதுங்கிறாங்க நான் போட்டுக்கிறேன் இப்படி எல்லாம் சிவா இதுல நல்ல ரத்தனம் ஒரிஜினல் அப்படி சொல்லுமே நல்ல தூவியான ரத்தனத்தை கையில அணிஞ்சிருந்தா அணிந்திருந்தால் இப்ப ஒண்ணு சொல்றாரு நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப நேரம் கருதி அந்த ரத்தனத்தை அணிந்தால் அவன் எந்த சாதாரணவனா இருந்தாலும் ஒரு பெரிய அரசன் ஆயிடுவானா நவரத்தன நல்ல நவரத்தனத்தை கையில போட்டிருந்தா. அப்புறம் பாம்பு மிருகம் பேய் பூதம் இதெல்லாம் நோய் நெருப்புப்படுவது இதெல்லாம் அவன்கிட்ட வரைய வராதாம் நல்ல நவரத்தனம் பண்ணிருந்தான் வாழ்நாளும் நீடிக்கும் என்று சொல்லுகிறேன். அப்போ இந்த மாதிரி அதாவது ரத்தனம் ரத்தனத்தை இந்த மாதிரி நல்ல அருமையான ரத்தனம் தூய்மையான அத்தனத்தை நீ கையில் அணிந்திருந்தால் இவையெல்லாம் வாரா, தீங்கு வாரா என்று சொல்ற. இன்னைக்கு யோசியரும் சொல்றாங்க. இந்த குறிப்புகள் எல்லாம் இந்த மாணிக்கம் விட்ட பழத்தில் வச்சு. இப்ப இதுக்கு எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் தான் திருமலை காட்டில் இருக்கிற தேசியர், தாவம் பூஜை பண்றவர். அதனால அவர்தான் தெரியும், சிவ பூஜை நல்லா அருமையா பண்ணுவார், காலையில எந்திரிப்பார், திருநீடுவார், சிவ பூஜை பண்ணுவார். சிவ சிவா என்ன இருக்குது, வெறும் காஃபி இருக்கா, சரி குடு, அல்லது ரெண்டு இட்லியா இருக்கு, ரெண்டே ரெண்டு இட்லி குடு, நான் போய் இன்னைக்கு சோமாரதோஷம் பண்ணுவார் என்ன பண்ணுவார். வைத்திய குடும்பம் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? ஒரு நூலுக்கு உரை எழுதணும்னு சொன்னா எவ்வளவு காரியம், எவ்வளவு பெரிய காரியம், அவ்வளவு லேசல். இதுக்கா எத்தனை இடங்களில் யாரை போய் கேட்டார், அதெல்லாம் தெரியும். நீங்க இனிமேல் ஆராயறது சரியா தப்பாங்கிறது நம்முடைய உங்களுடைய விருப்பம். ஆனாலும் இந்த செய்தி விளைவு சொன்னாரு, அதுக்கு இப்படியெல்லாம் இந்த அருமையான பள்ளத்தில் நமக்கு இருக்கின்ற காண்கிறோம். சரி, ரொம்ப ஓடுது, நம்ம கிடையாது நிறுத்தி வச்சா நல்லது, அது நம்ம நிறுத்தி வச்சா கிடையாது நிக்குமா, நிக்காது போகுது. இப்ப இதெல்லாம் சொன்னார் யாரு, இவ்வளவு எங்க நடக்குது, அந்த கோபுரம் சொக்கநாதருடைய கோபுரத்துல இந்த அமைச்சர்கள் அந்த பையனை கொண்டு எடுத்து வச்சுட்டு இது மாதிரி சொல்லிட்டு போட்டாங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், வந்த வணிகர், வந்த வணிகர் இதெல்லாம் சொன்னார். எனவே சோமந்திர பெருமானே சொன்னார் என்ற அர்த்தம். ஏன் கவலைப்படுறீங்க, எங்கிட்ட நவரத்தனம் இருக்குது, தம்பிக்குத்தானே ஒரு கிரீடம் என்ன, ஒன்பது கிரீடம் நான் செஞ்சு தர்றேன், இது என்ன பிரமாதம்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காருங்கன்னு சொல்லி இந்த மாணிக்கங்களை பற்றி சில செய்திகளும் சொன்னாராம். சொல்லிவிட்டு சரி இனிமே செய்திக்கு வருவோம், தம்பிக்குத்தானே கிரீடம் வேணும் என்று சொன்னார். இம்மணியால் இழைத்து நவ முடி சூட்டி திங்க இட வேறன்ன செம்மல் தானியா விரேக பாண்டியன் என்று எம்பும். வந்தவர் வணிகர் இல்ல, பெருமான் அல்லவா, அதனால சரி நான் தர்ற இந்த நவரத்தனம், இந்த நவரத்தனத்துல வச்ச முடியை தம்பிக்கு அணிவித்து அவனுக்கு பேரையும் என்ன தெரியுமா சொல்லணும், என்னைக்கு இந்த முடி அணிஞ்சானோ அன்னைக்கு அபிடேக பாண்டியன் பேருவீங்க, என்னைக்கு அரசுக்கு வரானோ அன்னைக்கு அபிடேக பாண்டியன் பேருவீங்க. வச்சீங்கன்னா பாண்டி நாட்டு பேரரசு அடாலாடாடா எட்டு கண்ணு விட்டறியும் என்று சொல்லி, இயம்பும் என செம்பன் தூக்கி கைமறியில் வணிகருக்கு விலை கொடுப்பான் வருவார் முன் கருணை நாட்டம் அம்மகன் மேல் நிரப்பி. பாருங்க அந்த நவரத்தனத்தை எடுத்துக்கிறது ஏதோ பையில இருந்து இருக்கிற மாதிரி எடுத்து அப்படியே கொடுக்க போறாராம். போ கொடுக்கும்போது அந்த இப்ப பாண்டியனாக அரசனாக வரவன கண்ணால பார்த்தாராம். எது சச்சு தீட்சை, கண்ணால் நோக்குவதே ஒரு பெரிய தீக்கை அல்லவா, கண்ணால் நோக்கிட்டு ஏன் நல்ல ஆசிரியர் நல்ல சோழர், ஏன்னா தன்னுடைய மரபில் வருகின்றவர்கள் தன்னை குலதெய்வமாக கருதுகின்றவர்கள் பாண்டியர்கள், அதனாலே அது பெரிய ஒரு கருணை. இரண்டாவது உண்மையான பையன், இதை வந்து மற்றவெல்லாம் களவாடி போனவன், அதனால இவங்கிட்ட நியாயம் இருக்கிறது, தன்னுடைய மரபில் வந்தவர்கள் என்றெல்லாம் தெரிந்து அவன் மேல கருணை செய்தாராம். கருணை செய்து இந்த பையன் எல்லா வயத்திலையும் நன்றாக வாழ வேண்டும் என்று மனத்தகத்தெல்லாம் நினைத்தாராம். நினைத்துக் கொண்டே இந்த கிரீடத்தை கொடுத்தாராம். கருணை நாட்டம் அம்மகன் மேல் நிரப்பீட நகை அரும்பி நின்றாரை அங்கு காணார். இந்த கிரீடத்தை கையில கொடுத்துட்டு அப்படியே அந்த தம்பியை ஏற இறங்க பார்த்தாராம். பார்த்துட்டு இரண்டு பேர் பொக்குன ஆலைய காணும். எங்கயா செட்டியார் போன, நவரத்தன செட்டியார் அப்படின்னு, நீ எங்கேயும் போடியு, நாமதான் இங்கேயே இருக்குமே, ஏன் எங்க ஓடவும் இல்ல உடையாரும் இல்ல, பின்ன முடி கொடுத்த தம்பிய போற போக்குல பார்த்தார் காணாமே, காணவே காணாம. அந்தனாகி ஆட்கொண்டருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்பும். முனிவாச நீ அருமையா குருநாதனா வந்த, என்னை ஆட்கொண்டாய், நல்ல அருமையாதான் இருந்தோம், உன்னையே பாத்துக்கிட்டு இருந்தேன், பொக்குன்னு காணாமப்பா எங்க போனேன்னு. இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் பப்பா. அது மாதிரி இவருக்கு தோன்றுவதும் மறைவதும் இயற்கை, அதனால இங்க தோன்றியதான் மறைஞ்சிட்டோம் அவ்வளவுதான். மறைஞ்ச உடனே எங்க போடி எங்க போன அப்படி பக்குனு மேல பார்த்தா, நீ மேல பார்த்தா என்ன இருக்குது, ஓருருவாய் நேர் நின்ற வணிகேசர் விடையின் மேல், விடையின் மேல் உமையாளோடும் ஈருருவாய். இறைவன் ஒருவன் ஒருவன் தான், ஒருவன் என்றும் ஒருவன் காண்க, ஆனாலும் அம்மையப்பராக இருக்கின்ற பொழுது இரு உடம்பாக இருக்கும். போற போக்குல சாத்திரம் வேற, திடீர்னு இப்ப வணிகரா இருந்துட்டு இப்ப நேர்களை சுயானுபவத்துக்கு அழைக்கிறோம். ஏன் சார், மனுஷன் திருவன் இறைவன் ஒருவன் தானே, அதுல என்ன சந்தேகம் இருக்குது, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஓருருவாய் நின்ற அந்த இவர் இப்ப அம்மையப்பராக இருப்பதனால ஈருருவாய், அதே ஓருருவாய் இருந்தவர் ஈருருவாய் கண்டு காட்சி அளிக்கிறார். நேர்களை திருக்கழுத்துப்படியாரு கிடைக்கிறோம். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றறிய அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர். திருக்கல் ஏற்படுகிறாரா என்ன போப்பான். ஈருருவாய் நின்று முக்கண்ணும் நாற்கரமும் அஞ்சம் ஆமா அஞ்சமரக்கு இரவாறு காருருவாய் எழுமிடரும் கண்டம் மட்டும் கருத்து நீலகண்டம் காட்டித்தம் கோயில் புகக் கண்டார் இன்று பாருருவாய் நின்ற வணிகே சரியவர் எனவே பின்பற்றி போவார் வணிகராய் வந்தவர் வேற யாருமே நம்ம சொக்கனால தான் வந்திருக்கிறார் வேற யாரும் நமக்கு உதவுவா அவர் தவிர அவர் தான் உதவுவா என்று சொல்லிவிட்டு எல்லாரும் கண்டு வணங்க அமைச்சர்கள் அந்த பையன் எல்லாம் வணங்கினார்களாம் வணங்கி போன கோயிலுக்குள்ள போறாங்களாம் தேன் செய்த கொண்டை நெடும் தடையார் முன் தாழ்ந்து எழுந்து அவையே கீழே வணங்கினார்கள் எழுந்தாரலாம் எழுந்து செங்கை கூப்பி இதுக்கு வரை சொல்லணுமா சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் தீரோன் கடல் வெல்கே செங்கை கூப்பி யான் செய்யும் கைமாறா எம்பிரார்க்கு ஒன்று உண்டு பெருமானி கிரிடம் போச்சுன்னு தான் வருத்தப்பட்டு இந்த கோயில் பக்கம் வந்தோம் கோயிலுக்குள்ள போய் கூட உங்ககிட்ட விண்ணப்பிக்கல கோபுரத்துல நின்னோம் அப்பதற்கே நீ வணிகராய் வந்து இலக்கணம் சொல்லி கிரிடத்தையும் கொடுத்து பையனுக்கு இந்த மாதிரி அருள் தீட்சியும் கொடுத்து ஆட்குண்டி நாங்க என்னப்பா கைமாறு செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியாது கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்ன ஆற்றும் கொள்ளோ உலகு அந்த திருக்குறள் தான்ப்பா உன் திருவடிக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு உண்டோ என்று உண்டோ யானும் என்னது உந்தி உடலும் பொருளும் உயிரும் மேனி அவையாவும் உணவே ஐயா நாங்க திரும்ப உதவி செய்ய முடியாது
உதவி செய்ய முடியாது கைமாறு செய்ய முடியாது
ஆனா திருவாசகம் ஞாபகத்துக்கு வருது அதையே உனக்கு நன்றியா தெரிவிச்சிருந்து என்ன திருவாசகம் வருது என்ன திருவாசகம் வருது அன்றே எந்த ஆகியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையா என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அதுதான் பாத்தியா என்னுடைய உடல் என்னுடைய பொருள் என்னுடைய ஆவி எல்லாம் உன்னுடைய உடமை அவ்வளவுதான் நாங்க நன்றி செலுத்தலாம் என்று சொல்லி மணங்கினாரலாம் வான் செய்யும் நன்றிக்கு வையகத்தோர் செய்யும் கைமாறு உண்டேயோ என்னாமன் வழுத்தல் ஒரு விரல் மாறன் கோக்கொடுந்தைகள் வேல் வேந்தை மண்ணாகும் இவர்க்கு மனவாக்கிறந்த பூரணமா மதுரநாதன் பொன்னாகும் மணிமகுடம் சூடமணி நல்குதலால் புலிய நேகம் பன்னாலும் முறை புரிய தக்கதென வாழ்த்தினார் பல்சான்றோரும் இல்லைங்க நம்ம நேரம் ஆச்சு உண்மையே நேரம் ஆச்சு அவருக்கு அல்லவா ஏன்னா அப்படி இந்த நேரம் ஆனது அங்கேயும் இருக்கு நேரம் ஆயிடுச்சு அதனால நாம வந்து தந்தவர் பெரியவர் சுக்கநாதர் அந்த கிரீடத்தை தம்பிக்கு அணிஞ்சோம்னு சொன்னா இது பெருமானே கொடுத்தது அதனால இந்த பையன் நீரூழி வாழ்வது மட்டுமல்ல நம்முடைய பாண்டி நாட்டு ஆட்சி பெரும் தனிப்பெரும் அரசாக இருக்கும் மிக உயர்ந்த பேரரசாக இருக்கும் வாங்க போவோம் என்றாரலாம் என்று ஏத்தி வளம் கொண்டு இரு நான்கு இவன் தடுவ பெற்றோங்கி இருக்கு மட்டமூட்டி விடை அருள் பெற்று பெருமானுடைய விண்ணப்பித்துக் கொண்டு பெருமானை உன் ஆசியோடு நாங்கள் அரண்மனைக்கு செல்கிறோம் என்று சொல்லி புறப்பட்டு மூவானம் மறையாசி முனிவர் கூட பார்த்திவந்தன் போலல் மாட மனை புகுந்தார் இறைமணிப்பன் பாயும் கேள்வி சாத்திரரும் மந்திரரும் மணி நோக்கி வியப்படைந்தார் சங்கை கூர்ந்தார் அரண்மனையில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் திடீர்னு என்ன இங்க போனாங்க போன போது வெறுங்கையா போனாங்க இப்ப திடீரத்தோடு வர்றாங்க மகிழ்ச்சியா வர்றாங்க அப்படின்னு தெரியும் எல்லாம் சொக்கநாதர் தந்த திருவருள் என்று சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே வேளன வந்த நாயகர் சுந்தர விடங்கரானால் நாள்களும் கோளும் பற்றி நவமணி ஆக்கினாரோ தாள்களும் தோளும் மாறும் தரித்தனியில் நீகனாகும் என்ற வாழ்விடு மணியோ இந்தார் யாதன மதிர்க்கப்பாலியும் கேட்டாங்க நம்ம ஆள்கிட்ட எப்படி இந்த வந்து இங்க பாண்டி நாட்டுல இவருக்கு திடீர்னு நவரத்தனம் எப்படி வந்தது நவரத்தனம் வந்து நீங்களும் எவ்வளவு பெரிய மூட்டையா இருந்ததுன்னு கேட்டேன் பெரிய மூட்டை சார் ஏகப்பட்ட நவரத்தனங்கள் அடாரா இந்த ஒரு பாண்டி நாட்டுகள்ல நீ எத்தனையோ நாடு இந்த மாதிரி இருந்தா கூட அத்தனை நாட்டுக்கும் கிரீடம் செய்யலாம்னா அவ்வளவு வச்சிருந்தார் எப்படி வந்திருக்கலாம் யோசனை பண்ணாங்க ஓ நான் நினைக்கிறேன் 9 மணி இல்ல அதனால 9 கிரகங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டும் உடனே ஞாபகம் இந்த 9 கிரகங்களையும் 9 மணிகளாக ஆக்கினாரோ அப்படித்தானுங்க இருக்கணும் ஒரு ஆளு இன்னொரு ஆளு இப்ப என்ன எல்லாம் யோசனை. நீங்க ஒண்ணு அவர் உடம்புலதான் பாம்பே பிறந்ததுங்கள, அது அப்பப்ப பொதுக்கு 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 ஒரு 9 மணி ஈண்டு இருக்கும், 4 மணி அதை வச்சு வச்சிருப்பார். அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். இதெல்லாம் பாவம், அவன் ஏற்பட்ட ஐயங்கள். அவனுக்கு என்ன நினைத்தால் வரும், நினைத்தால் போகும். தாயும் மீறி தந்தையினி தாந்தனியன் ஆயிரினும் காயில் உலகனைத்தும் கற்போடிகான் சாடலோ. நினைத்தால் இந்த உலகத்தை முழுமையாக ஒடுக்கவும் முடியும், நினைத்தால் இவ்வுலகத்தை மீள தோற்றுவித்து இப்படி எல்லாம் என் இறந்த உயிர்களை தோற்றுவிக்கவும் முடியும். அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு என்ன காயில் உலகனைத்தும் கற்போடிகான் சாடலோ. இவையெல்லாம் நமக்கு தெரியும். அப்படியாக அவர் நின்று இந்திர கடவுள் நாட்டும் இம்மணி அறிய என்ன மந்திர கிழவர் நல்கி மயனினும் மாண்ட கேள்வி தந்திர கனக கொல்லற்கு ஒப்பன ததும்ப வீசி. ரொம்ப அருமை கொடுப்பார். அது பெரியவங்க எவ்வளவு அருமை இலக்கிய நினைவாக செய்யறாங்கன்னு பாருங்க. இந்த வழக்கத்தை விட மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தாங்களா அந்த கிரீடத்தை வாங்கி பார்த்துட்டு. ரொம்ப காலமா இதுக்கு முன்னிருந்த அரசர் காலத்துல எல்லாம் வாழ்ந்துருந்தவங்க பார்த்தா இந்த மாதிரி கிரீடம் நம்ம பாண்டி நாட்டை கூட வச்சது இல்ல, அது பெட்டகத்துல இல்லப்பா. அது சும்மா சாதாரணம் தான், இது என்ன வெயிட்டா இருக்குது அடியோ, இதுவரைக்கும் நாங்கெல்லாம் பார்த்தது இல்லைங்க அப்படி சொல்லிட்டு அது அவர் தந்தானே. அப்படி அந்த கிரீடம் நீக்கிறதுக்கு முன்ன என்ன செய்யணுமா, இந்த தொழில் செய்யறாங்க பாருங்க பொற்கொள்ளர்கள் இந்த கொள்ளர்கள் இவங்க எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் சில பரிசு கொடுக்கணுமா, தானம் கொடுக்கணுமா. நான் அந்த கிரீடம் அந்த வைக்கிற அன்னைக்கு அவ இந்த பாண்டியன் வைக்கிற அன்னைக்கு அன்னைக்கு அந்த தொழில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் சிலது கொடுக்கணுமா, அவங்களை எல்லாம் கூப்பிட்டு செஞ்சது கடைசியில இவர் சுக்கநாதர் இருந்தாலும் அந்த மரபு விடப்படாது. அதுக்காக அரபுநிலை ஆறாம் மக்கள்லாம் வரிசையா வந்து கொள்ளர்கள் வந்திருக்காங்க, தச்செல்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாம் வந்தது. அவங்களுக்கு எல்லாம் லட்ச லட்சம் பவுன் கொடுத்து போயிட்டு வாங்க. பாண்டிய ராஜா நீரூறி வாழ்க, பாண்டியர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அறத்தையும் கொடையும் கொடுத்து விட்டு தந்திர கனகர் கொள்ளர்க்கு ஒப்பன ததும்ப வீசி செந்திரு மார்பினார்க்கு திருமணி மவுடம் செய்தார். அவரை உட்கார வச்சு மூத்த அமைச்சர் யாரோ வயதானவர் 2-3 அரசு காலத்துல வாழ்ந்தவர் அவரை வைத்து ஐயா உங்க கையினால சுட்டுங்க எனக்கு பெரிய கூட ஆசீர்வாதத்தோட சுட்டுங்க பெருமானியா ஆசீர்வதிச்சா நான் என்ன பண்ண போறேன் இல்ல இல்ல நீங்க உங்க பெரியவங்க கை அப்படின்னு எடுத்து திருமணி மவுடம் செய்தார். பாண்டியன் செய்தார் மங்கள மரபால் மாலை மணி முடி சூட்டி நாமும் தெங்கநீர் உயர்ந்த நாயகர் செப்பிய முறையால் வேத புங்கவரி சிற்ப வீதி வளம் செய்து. அந்த மணிமுடி சூட்ட உடனே அந்த பெருமான் என்ன சொன்னார், வணிகராய் வந்தவர் அபிடேக பாண்டியன் சொல்ல சொன்னார். அதனால முடி சூட்ட உடனே அபிடேக பாண்டியர் வாழ்க, அபிடேக பாண்டியர் வாழ்க சொல்லிவிட்டு வீதி உலா வர்றாங்க. ஏன்னா புதிய பேரரசர் அல்லவா, புதிய பேரரசர் வீதி உலாலாம் அப்படி அழைத்து வந்து செப்பிய முறையால் வேத புங்கவர் இசிப்ப வீதி வளம் செய்து புனிதன் பாத பங்கயம் இறங்கி வேந்தன் பன்மணி கோயில் எய்தா. அப்படியே வள வரும்போது சொக்கநாத பெருமானுடைய திருக்கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்து மீண்டும் அரண்மனைக்குள் புகுந்தார். அரண்மனைக்குள்ள போர் மகக்கு உரையுளான புயத்தபிடேகத்தன்னன் தேர் முதல் கருவித்தானி தெவ்வர் நீல் முடியலாம் தன் வார்கடல் கமலம் சூட மனுமுறை பைங்கூழ் காக்கும் காரண கருணை செய்து வையகம் காக்கும் நாளில். இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை கப்பம் கட்டாதவர்கள் எல்லாம் தானே கப்பம் கட்ட வந்தாங்க. ஏன் அது பெருமானுடையது, ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி பெருமானுடைய திருக்கரம் பட்ட திருமுடியானதுனால அது என்னன்னு கேட்டா இவன் வந்தவன எல்லாரும் கப்பம் கட்டாங்களா கட்டணும்னு வந்துட்டாங்க. எல்லாரும் கப்பம் கட்டி எல்லாரும் அந்த வரி பணம் கொடுத்து எல்லா மக்களும் இவனும் அந்த மக்களை தழுவி மக்களும் தன்னை தழுவி குடிதழி கோல வைக்கும் மாநிலம் அடிதழி நிற்கும் உறவு என்றாரே திருவள்ளுவர். அது மாதிரி மக்களோடு இவன் இணைந்து மக்களும் இவனோடு இணைந்து அருமையான ஆட்சி இருக்கிறாங்க.